بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரால் நமது இந்த தொடர் வகுப்பில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். நாம் இந்த பெரும்பாவங்கள் என்ற தொடரில் பல தலைப்புகளை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதிலே இறுதியாக நாம் 66வதாக நாம் பார்த்தது கூட்டுத் தொழுகையிலே ஒருவர் அலட்சியமாக இருப்பதும், அந்த அலட்சியம் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருவதும் என்ற ஒரு பெரும்பாவத்தை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது 67வதாக, வசியத்தில் அநீதி இழைத்தல் என்ற இந்த தலைப்பை தான் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, வசியத் என்று நாம் சொல்கின்ற போது மரண சாசனம் என்று இதை குறிப்பிடுவார்கள். ஒருவர் இவ்வுலகை விட்டு பிரிகின்ற அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் தனது சொத்துக்களிலிருந்து எவ்வளவு வசியத்து செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. இதில் அநீதி இழைத்தல் என்பது ஒரு பெரும்பாவமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒருவருடைய இறுதி முடிவென்பது சிறந்ததாக நல்லதாக அமைய வேண்டும். இறுதி முடிவு நல்லதாக அமைவதை நபிமார்கள் உட்பட அனைவரும் பிரார்த்தித்தார்கள். தங்களுடைய இறுதி முடிவு சிறந்ததாக அமைந்துவிட வேண்டும், இறுதி முடிவு மோசமானதாக அமைந்துவிடக் கூடாது, அதை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய அந்த இறுதி சந்தர்ப்பத்தில் வசியத்தில் அவர் சரியான முறையிலே நடந்து கொள்ளாமல் பாராபட்சம் காட்டுவார் என்று சொன்னால், அவருடைய இறுதி முடிவு அதனூடாக மோசமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை அவர் பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். எனவே இதை இஸ்லாமிய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதாக வசியத்தை அவர் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2449வது செய்தியாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அதாவது நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவருடைய சொத்து விஷயத்தில், அவருடைய மானம் விஷயத்தில், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு சகோதரனுக்கு மற்றொரு சகோதரனுக்கு அநீதி இழைத்திருந்தால், அவருடைய உரிமைகளில் நீங்கள் கை வைத்திருந்தால், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், அதை நீங்கள் இன்றே அதை தீர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த உரிமையை இன்றே திருப்பி கொடுத்து விடுங்கள், அந்த அநியாயத்துக்குரிய நியாயத்தை வழங்கி விடுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். தீனாரோ திருகமோ செல்லுபடியாகாத ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளைக்கு முன்னால் அந்த நாளில் என்ன செய்யப்படும், அவருடைய அநியாயத்துக்கு ஏற்ப அந்த அநியாயத்தின் அளவுக்கு அவருடைய நன்மைகளில் இருந்துதான் பெற்று கொடுக்கப்படும். அவர் யாருக்கு அநீதி இழைத்தாரோ அவருக்கு கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவருடைய நன்மைகள் தீர்ந்து விட்டதா, அவனுடைய பாவங்களை இவர் சுமக்க வேண்டி வரும். இறுதியில் அவர் நரகத்துக்கு நுழைவிக்கப்படுகின்ற ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார். இந்த ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். இப்ப இறுதி நேரத்தில், இறுதி சந்தர்ப்பத்தில் ஒருவர் அநியாயம் செய்தால் அதை எப்படி அவர் தீர்த்துக் கொள்வார், அவருடைய இறுதி சந்தர்ப்பம், உயிர் பிரிகின்ற அந்த நேரம், அந்த நேரத்தில் அவர் பாராபட்சம் காட்டுவார் என்று சொன்னால், வசியத்திலே அவர் அநீதி இழைப்பார் என்று சொன்னால் அதை அவர் எப்படி தீர்த்துக் கொள்வார், சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, ஒருவருடைய இறுதி முடிவென்பது நல்லதாக இருக்க வேண்டும். அதேபோன்று அவர் யாருடைய உரிமையிலாவது கை வைத்திருந்தால் அந்த அனைத்தையும் இன்றே அவர் மீட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இந்த வசியத்து தொடர்பாக வரக்கூடிய செய்திகள், இந்த வழிகாட்டல்களை நாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து உரிய முறையிலே பெற்று நாம் அவற்றை செயல்படுத்த வேண்டும். இன்று வேதனை என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமூகத்தில், அதாவது 99% என்றே சொல்லலாம், அல்லது 90% என்றே சொல்லலாம், ஒரு பெரும் பகுதி இந்த விஷயத்தில் அலட்சியமாகத்தான் இருக்கிறார்கள், இதை கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், குதிப அலைக்கும், உங்கள் மீது கடமை என்று சொல்கிறான், இதா ஹவர அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம், அந்த மரண சந்தர்ப்பத்தில் அவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால், அந்த மரண சந்தர்ப்பத்திலே அவருக்கு மரணம் நெருங்கிவிட்ட அந்த நிலையிலே அவர் இன் தரக ஹைரன், பொருளாதாரத்தை விட்டு செல்கிறார். பொருளாதாரத்தை அவர் விட்டு செல்கிறார் என்று சொன்னால் அவர் வசியத்து செய்வது கடமை என்று குர்ஆன் சொல்கிறது. வசியத்து செய்வது கடமை என்று குர்ஆன் சொல்கிறது. அவருடைய பெற்றோர்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த வசியத்தை செய்யுமாறு குர்ஆன் பணிக்கிறது. அல்லாஹ் இதை விதியாக்கி இருக்கிறான். இதை நியாயமான முறையிலே, நல்ல முறையிலே நிறைவேற்றி வைப்பது, அதாவது ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்கள் மீது கடமை, தக்வாவுடையவர்கள் மீது கடமை. இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரப்புடைய வார்த்தைகள். அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்ப மரணம் ஒருவருக்கு நெருங்கி விடுகின்ற போது அவர் பொருளாதாரத்தை விட்டு செல்கிறார் என்று சொன்னால், அவர் தாராளமான பொருளாதாரத்தை விட்டு செல்கின்ற போது அதை வசியத்து செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அதேபோன்று முத்தகீன்கள் அதை நல்ல முறையிலே அதை நிறைவேற்றுவதை அல்லாஹ் முத்தகீன்கள் மீது, நல்லடியார்கள் மீது அதை கடமையாக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இதில் நாம் அலட்சியமாக இருக்க முடியுமா, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அப்ப இதே போன்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த அடுத்த வசனத்திலே சொல்கிறான். இது சூரத்துல் பக்கராவுடைய 180வது வசனம். அடுத்து 181வது வசனத்திலே சொல்கிறான், فمن بدله بعدما سمعه فإنما اسمه على الذين يبدلونه إن الله سميع عليم. இத வந்து அந்த வசியத்தை அவர் செவியேற்று. அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதை மாற்றுகிறார். அது என்ன செய்கிறாரு? அதை அவர் மாற்றுவார் என்று சொன்னால், அதை யார் மாற்றுகிறார்களோ அவர்கள் மீதுதான் பாவங்கள் அனைத்தும் வந்து சேரும். அவர்களுக்குத்தான் பாவங்கள் சேரும். நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்த விஷயம் என்ன? வசியத்தை வந்து அவர் செவியேற்று அவருக்கு அந்த செய்தி இப்படிப்படியெல்லாம் அவர் அந்த சொத்துடைய விஷயத்தில் வசியத்தை செய்திருக்கிறார். அந்த செய்தியை இவர் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார் என்றால், அதை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்கிறார். தனக்கு என்ன செய்கிறார், அதிலே கூடுதலான ஒரு பகுதியை எடுத்துக் கொள்வதற்கு அதை எப்படி சாதகமாக்கிக் கொள்வது, அதை எப்படி மாற்றுவது, அல்லது அங்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கையொப்பத்தை எப்படி மாற்றுவது, இப்படி என்ன செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள். இப்படி செயல்படக்கூடியவர்கள் அல்லாஹ் இவர்களை எச்சரிக்கிறான். இப்படி மாற்றக்கூடியவர்கள் யார்? இவர்கள் பாவிகள். இவர்கள் அந்த பாவத்துக்கு முழு பொறுப்பென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுவை இவர்கள் அந்த இடத்திலே அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். அடுத்து அல்லாஹ் மற்றும் ஒரு செய்தியை சொல்கிறான். 182 வசனத்திலே சொல்லும் போது, فَمَنْ خَافَ مِنْ مُوسٍ جَنَفًا أَوْ إِثْمًا فَأَصْلِحْ بَيْنَهُمْ فَلَا إِثْمَ عَلَيْهِ إِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ. ஆனால் அந்த வசியத்தை செய்யக்கூடியவர் தனது வசியத்தில் ஒரு பாராபட்சத்தை என்ன செய்கிறார், தவறுதலாகவோ ஒரு பாராபட்சத்தை அவர் அங்கே செய்கிறார், அல்லது மனமுரண்டாக வேண்டுமென்று ஒரு அநீதியை அதிலே இழைப்பார் என்று சொன்னால், இந்த இடத்தில் என்ன செய்யலாம், அந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் அதில் சமாதானத்தை உருவாக்கி, நீங்கள் இப்படி செய்வது தவறானது, இஸ்லாம் இப்படித்தான் வசியத்துடைய சட்டத்தை சொல்லியிருக்கிறது என்று அவருக்கு அதை உரிய முறையிலே விளக்கி அங்கே அந்த சீர்திருத்தத்தை செய்வதென்பது குற்றம் இல்லை, அது குற்றம் கிடையாது, அது குற்றம் அல்ல, அது அப்படி செய்ய வேண்டும். சில பொழுதுகளை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சில சுய கோபதாபங்களுக்காக சிலர் என்ன செய்வாங்க, கோபத்தோட வாழ்ந்திருப்பாங்க, பல வருடங்கள் பேசாமலே வாழ்ந்திருப்பார்கள், வெறுப்போடு வாழ்ந்திருப்பார்கள். இந்த வெறுப்புகளை அடிப்படையாக வைத்து என்ன செய்வாங்க, அந்த வசியத்தில் அநீதி இழைப்பார்கள், அதிலே பாராபட்சம் காட்டுவார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு இதை புரிய வைத்து, அவர்களுக்கு இதை விளக்கி, இல்லை மார்க்கம் இப்படித்தான் சொல்கிறது, இந்த நேரத்தில் நீங்க சுய கோபதாபங்களை எல்லாம் பார்க்க கூடாது, அல்லாஹ் இப்படித்தான் விதித்திருக்கிறான் என்று இப்படி சொல்வது, அங்கே ஒரு சமாதானத்தை சீர்திருத்தத்தை உருவாக்குவது என்பது குற்றம் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த ஒழுங்குகளை ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இந்த உன்னதமான வழிமுறைகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக அல் குர்ஆன் சொல்லி தருகின்ற மற்றும் ஒரு ஒழுங்கை நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இங்கே அடுத்ததாக என்ன செய்கிறான், அல்லாஹ் வசியத்து செய்கிறான். இந்த சொத்துக்கள் எப்படி பிரிய வேண்டும்? அந்த தாய் தந்தையர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சொத்துகள் எப்படி பிரிய வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையாக பிறப்பிக்கிறான். அல்லாஹ் அதை உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான். இஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்சையைன் என்று சொல்லி, அதாவது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரண்டு பங்கு போன்று ஒரு ஆண் பிள்ளைக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்லி அப்படி ஒவ்வொன்றாக சொல்கிறான். இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் அதை எப்படி கொடுக்க வேண்டும், அதே போன்று அந்த தாய் தந்தைகளுக்கு சேர வேண்டிய பகுதி என்ன, மனைவிக்கு சேர வேண்டிய பகுதி என்ன, இப்படி அல்லாஹு தஆலா அதிலே விரிவாக பட்டியலிட்டு சொல்கிறான். இப்படி இவைகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்ததாக தொடர்ந்து என்ன சொல்கிறான், 13 வசனத்திலே சொல்கின்ற போது, தில்க ஹுதூதுல்லாஹ் என்று சொல்கிறான். இவைகள் அல்லாஹ் போட்ட வரம்புகள். இது என்னது? இவைகள் அல்லாஹ் போட்ட வரம்புகள். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுவார்களோ அவர்கள் ஆறுகள், சதா நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவனபதிகளில் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். அது அவர்களுக்கு மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே நேரத்தில் வமன் யஸ்ஸில்லாஹ வ ரசூலஹ, எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வார்களோ அல்லாஹ் அவர்கள், அது மாத்திரமல்ல, வயத்த ஹுதூதஹு, அவனுடைய வரம்புகளை எவர்கள் மீறுவார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான தண்டனை, நரகத்தில் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள்.
அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை காத்துக் கொண்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று வேதனை என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி இங்கே கட்டளை பிறப்பிக்கிறானோ, இந்த சொத்துக்கள் பிரிய வேண்டும் என்று சொல்லி இந்த முறைதான் இன்று கடைபிடிக்கப்படுதா நமது சமூகத்தில்? நீங்க எடுத்து பாருங்க, நமது சமுதாயத்தில் அல்லாஹ் இவ்வளவு கடுமையான எச்சரிக்கைகளை போடுகிறானே, அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், இது அல்லாஹ் போட்ட வரம்பு, இந்த வரம்பை நீங்கள் மீறக்கூடாது, இந்த வரம்பை மீறினால் நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள் என்றெல்லாம் எச்சரிக்கை வருகிறது. இப்ப இந்த எச்சரிக்கைகள் நம்மில் எத்தனை பேர்கள் இதை நாம் இதற்கு செவிதாழ்த்தி நாம் இந்த சொத்துக்கள் விஷயத்தில் நடந்து கொள்கிறோம்? நம்ம சமுதாயத்தில் நீங்க எடுத்து பாருங்க, பெரும்பாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வரையறைகள் இஸ்லாம் காட்டி இந்த வழிமுறைகள் பேணப்படுவதில்லை. பேணப்படுதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா அவனே அல் குர்ஆனின் மூலம் இப்படி இப்படித்தான் உங்களுடைய மௌத்துக்கு பிறகு சொத்துகள் பிரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த முறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா? சில பொழுதுகள் ஆச்சரியமாக இருக்கும், என்ன அவங்க உயிரோடு இருக்கும் போது என்ன செய்து விடுவார்கள், எல்லா சொத்துகளையும் அவங்க பிரித்து பங்கு வைத்து கொடுப்பார்கள். அப்படி ஒரு முறையை நாம் என்ன செய்ய முடியாது, நமது முன்னோர்களிடம் காண முடியாது. அப்படி அவைகள் பங்கு வைக்கப்பட்டாலும் அங்கே நியாயம் நீதி என்பது கடைபிடிக்கப்படுகிறதா? நீங்கள் புகாரியிலே ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு முறை மிம்பரில் இருந்து உரை நிகழ்த்துகிறார்கள். வஹுவ அலல் மிம்பர், மிம்பரில் இருந்து உரை நிகழ்த்தியவர்களாக சொல்கிறார்கள். அதாவது எனது தந்தை ஒரு முறை எனக்கு ஒரு அன்பளிப்பை தந்தார்கள், எனக்கு ஒரு அன்பளிப்பை தந்தார்கள். அந்த அன்பளிப்பை எனக்கு தந்தபோது எனது தாயார் அவர்கள் அதை என்ன செய்து விட்டார்கள் என்றால், இதை நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் போய் இந்த இதை எத்தி வைக்கும் வரை, இப்படி நான் எனது மகனுக்கு ஒரு அன்பளிப்பை செய்தேன் என்ற செய்தியை நீங்கள் கொண்டு போய் எத்தி வைக்கும் வரை நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள். அம்ரா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹா, என் அருமை சகோதரர்களே, அப்போது அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனது மகனுக்கு நான் இப்படி ஒரு அன்பளிப்பை செய்திருக்கிறேன், எனது மனைவியோ இப்படி கட்டளையிட்டால் என்று சொல்லி அந்த செய்தியை வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடம் எத்தி வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஏனைய பிள்ளைகளுக்கு இது போன்று கொடுத்தீர்களா? இது போன்று சில ரிவாயத்துகள் ஒட்டகம் என்று வருகிறது. இப்படி நீங்கள் ஏனைய பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் ஒட்டகத்தை அன்பளிப்பு செய்தீர்களா அப்படி என்று கேட்கிறார்கள். அவர் இல்லை என்று சொல்கிறார். யார் சொல்லலாம், அப்படி நான் ஏனைய எனது பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை, இவருக்கு மாத்திரம்தான் கொடுத்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வீராக. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, என்ன சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்வீராக. வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதியாக நடந்து கொள்வீராக என்று சொன்னார்கள். அல்லாஹுவை பயந்து கொள்வீராக என்று சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த அன்பளிப்பை அவர் திரும்ப பெற்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, எனவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்நாளில் அன்பளிப்புகளை தாராளமாக செய்யலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அங்கு நீதம் என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும். சில பொழுதுகளில் பிள்ளைகளுடைய தேவைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம். அப்படி வித்தியாசங்கள் வரும்போது அதில் நாம் அவர்களுடைய தேவைக்கேற்ப கொடுப்பதில் என்னது, அது அநியாயமாக வரமாட்டாது, அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நான் இங்கே ஏன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால், இது எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், தெளிவாக என்ன செய்வார்கள், பெற்றோர்கள் பாராபட்சம் காட்டுவார்கள், தெளிவாகவே என்ன செய்கிறார்கள், பாராபட்சம் காட்டுகிறார்கள். அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை மீது உள்ள அன்பு, இன்னொரு பிள்ளை மீது உள்ள வெறுப்பு, இவைகளை காரணம் காட்டி பாராபட்சம் காட்டுவார்கள் என்று சொன்னால் அதை மார்க்கம் தடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நறுமையான சகோதரர்களே, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இது நீங்கள் ஐந்தாவது அத்தியாயத்துடைய 106வது வசனம். மூமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்கள யாருக்காவது மரணம் நெருங்கிவிட்டால், உங்களில் யாருக்காவது மரணம் நெருங்கிவிட்டால், அந்த நேரத்தில் அவர் வசியத் மரண சாசனம் கூற விரும்பினால் என்ன செய்யட்டும், அவர் இரண்டு நீதியான சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். இரண்டு நீதியான சாட்சிகள், இரண்டு முஸ்லிம்கள் நீதியான இரண்டு சாட்சிகளை அவர் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி நீங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறீங்க, பிரயாணத்தில் இருக்கும் போது உங்களில் ஒருவருக்கு மரணம் நேர்ந்து விட்டால், சம்பவித்து விட்டால், அங்கு அவர்களுக்கு சாட்சிக்கு ஒரு நீதியான முஸ்லிமான இருவர் கிடைக்கவில்லை, வேறு சமுதாயத்திலிருந்து இரண்டு பேர் கிடைத்தாலும் என்ன செய்யலாம், அவர்களை சாட்சிக்காக ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அவர்களுடைய அந்த சாட்சியிலே நீதியிலே சந்தேகம் வந்தால் அவர்களை அசர தொழுகைக்கு பிறகு அவர்களை சத்தியம் செய்வதற்கு ஏற்பாடு செய்வதை குர்ஆன் சொல்கிறது. அந்த சத்தியம் எப்படி, நாம் இந்த சாட்சியிலே நமது லாபத்துக்காக நாம் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை, அப்படி செய்தால் நாம் பாவிகள் என்று என்ன செய்ய வேண்டும், அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தை மார்க்கம் சொல்கிறது. அப்ப இந்த சட்டங்களை எல்லாம் இன்று நம்ம எத்தனை பேர் நமது சமுதாயத்தில் இதையெல்லாம் கவனிக்கிறாங்க, சொத்துகள் விஷயத்தில் சுபஹானல்லாஹ் எவ்வளவு பேர் இதை பேணுறாங்க. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை வந்து நமது சமுதாயத்தில் அதிகமானவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. தொழுகை எப்படி ரப்புடைய கட்டளையோ, நோன்பு எப்படி ரப்புடைய கட்டளையோ, ஜகாத் ஹஜ் என்பதெல்லாம் எப்படி ரப்புடைய கட்டளையோ, அது போன்று இது ரப்புல் ஆலமீன் கட்டளையாக பிறப்பிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் ஃபரீதத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹ் கடமையாக்கியது என்று சொல்கிறான். வசியத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹுடைய வசியத், அல்லாஹுடைய கட்டளை என்றெல்லாம் சொல்கிறானே. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இங்கு இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வதென்பது சில பொழுதுகள் என்ன செய்யும், அந்த அவருடைய சொத்துகள் விஷயத்தில் அந்த உரிய பங்கீடுகள் நடக்காமல் இருப்பதற்கு, அதிலிருந்து காத்துக் கொள்வதற்கு என்ன செய்வது, நீதியான இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்வது என்ற வழிகாட்டலை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், மா ஹக்கு மிர்இம் முஸ்லிமின் லஹு ஷைஉன் யுரீது அன் யூஸிய ஃபீஹி யபீது லைலதைன் இல்லா வ வஸியத்துஹு மக்தூபத்துன் இந்தஹு. இதில் அதாவது ஒரு முஸ்லிமுக்கு, அதாவது தகுமானதல்ல, அவன் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனுக்கு தகுமானதல்ல, அவனிடத்தில் ஒரு சொத்து இருக்கிறது, அவனிடத்திலே அந்த சொத்து இருக்கிறது, அது அவன் வசியத்து செய்யக்கூடிய அளவிலே இருக்கிறது என்று சொன்னால், வசியத்தை செய்யாமல், அந்த வசியத்தை செய்யாமல், அந்த வசியத் அவனிடம் எழுதப்பட்டு இல்லாமல் இரண்டு இரவுகளை கழித்தல் என்பது ஒரு முஸ்லிமுக்கு தகுமான ஒரு விஷயம் அல்ல, உகந்த ஒரு விஷயம் அல்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு முஸ்லிம் எப்போதும் மௌத்துக்கு மரணத்துக்கு தயாரானவனாகவே இருக்கிறான், அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் என்றால் அவனிடத்திலே ஒரு சொத்து இருக்கிறது, வசியத்து செய்யக்கூடிய அளவிலே அந்த சொத்து இருக்கிறது என்றால் இரண்டு இரவுகள் அந்த வசியத் அவனிடம் எழுதப்படாமல் அவன் கழிக்கக்கூடாது. இந்த செய்தியை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ரிவாயத்து செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது எப்போது அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து இந்த செய்தியை நான் செவியேற்றேனோ, அன்றிலிருந்து ஒவ்வொரு இரவும் வசியத்தோடு தான் எனது இரவுகள் கழிந்தன, வசியத் என்னிடம் எழுதப்பட்ட நிலையில்தான் கழிந்தன. எனவே வசியத்தை எழுதுதல், வசியத்தை எழுதுவது என்ற இந்த பகுதி. அப்ப நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் நம்மிடம் சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை, அந்த சொத்தில் நாம் வசியத்து செய்யக்கூடிய அளவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய அனுமதியை நமக்கு தந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரியிலே 1295வது செய்தியாக பார்க்கலாம். இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நோய் விசாரிக்க வருகிறார்கள். அவர்கள் அந்த நோயுடைய வேதனையிலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வானதுமால், என்னிடம் செல்வம் இருக்கிறது, நான் ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன், என்னிடம் இருப்பதே ஒரே ஒரு மகள் தான், என்னிடம் இருப்பது எனக்கு வாரிசாக இருப்பவள் ஒரே ஒரு மகள் தான், எனவே நான் என்னுடைய சொத்திலே மூன்றில் இரண்டை சதகா செய்ய விரும்புகிறேன், மூன்றில் இரண்டை சதகா செய்வதற்கு விரும்புகிறேன், சதகா செய்யட்டுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். மூன்றில் இரண்டை நீங்கள் வசியத்து செய்யாதீர்கள், நீங்கள் சதகா செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர் கேட்கிறார், பிஷத்தர், எனது சொத்தில் அரைப்பகுதியை நான் சதகா செய்யட்டுமா, தர்மம் செய்யட்டுமா என்று கேட்கிறார்கள். அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு மறுபடியும் கேட்கிறார்கள், மூன்றில் ஒன்றை சதகா செய்யட்டுமா யா ரசூலுல்லாஹ். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுத்தாலும் என்ன சொன்னார்கள் என்றால், வஸ்துலுசு கசீர் என்று சொன்னார்கள், மூன்றில் ஒன்றும் அதிகம் தான் என்று சொல்லிதான் அனுமதி கொடுத்தார்கள். மூன்றில் ஒன்றும் அதிகம் தான் என்று சொல்லிவிட்டு அனுமதி கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாரிசுகளை நீங்கள், அதாவது தன்னிறைவுடையவர்களாக செல்வ நிலையிலே அவர்களை பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலையில் இல்லாமல் செல்வ நிலையிலே அவர்களை விட்டு செல்வது என்பதுதான் சிறந்தது. அவங்கள தன்னிறைவோடு செல்வ நிலையில் உங்களுடைய வாரிசுகளை விட்டு செல்வதுதான் பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த நிலையில் விட்டு செல்வதை விட சிறந்ததாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவலை, ஒரு உணவு அதை ஊட்டிவிட்டாலும் அதுவும் சதக்காவுடைய நன்மையை, அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்வீர்கள் என்றால் சதக்காவுக்குரிய நன்மையை பெற்று தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர் இந்த செய்தியின் அடிப்படையில் நமக்கு என்ன ஒரு சட்டம் கிடைக்கிறது என்று சொன்னால், சொத்தில் மூன்றில் ஒன்றை வசியத்து செய்யலாம். இதற்கு மார்க்கம் அங்கீகாரம் அளிக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றில் ஒன்றும் அதிகம் என்று சொன்னார்கள், எனவே நான்கில் ஒன்றுதான் சிறந்தது என்று யார் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் தனது சொத்தில் ஐந்தில் ஒன்றை அவர்கள் வசியத்து செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த வசியத்துடைய அளவை பொறுத்தவரையில் அது மூன்றில் ஒன்று, அதற்கு அனுமதி இருக்கிறது, நான்கில் ஒன்று அது சிறந்ததாக இருக்கிறது, அதற்கு மேல் அவருடைய வசதிக்கேற்ப வசியத்து செய்யலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று நீங்கள் புகாரியிலே ஒரு செய்தியை பார்க்கலாம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய இந்த செய்தி, அதாவது இறந்து விட்டவருடைய அந்த செல்வம் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே உரியதாக அது இருந்தது, பெற்றோருக்கு அது போய் சேர வேண்டும் என்று சொன்னால், அதில் ஒரு பங்கு போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு என்னது, வசியத்து செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா தான் நாடியதை என்ன செய்தான், மாற்றி அமைத்து என்ன செய்தான், ஒரு ஆணுக்கு அதாவது இரண்டு பெண்களுக்குரிய அந்த பங்கு என்று அல்லாஹ் அந்த விதியை ஏற்படுத்தினான். அதேபோன்று பெற்றோரில் ஒவ்வொருவருக்கும் ஆறில் ஒன்று என்று ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்தான். அதேபோன்று குழந்தைகள் இருக்கும் போது மனைவிக்கு எட்டில் ஒன்று என்று ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்தான். குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் நான்கில் ஒன்று என்று மனைவிக்கு நிர்ணயித்தான். அதேபோன்று குழந்தைகள் இல்லாத போது கணவனுக்கு சரிபாதி என்று ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்தான். குழந்தை இருக்கும் போது நான்கில் ஒன்று என்று நிர்ணயித்தான். இப்படி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு குறிப்பிடுகிறார்கள். இதற்கு குர்ஆன் சுன்னாவில் நாம் ஆதாரங்களை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, பெற்றோரை பொறுத்தவரையில் பெற்றோருக்கும் என்னது, அந்த வாரிசுகள் அந்த சொத்திலே அவர்களுக்கு பங்கு வருகின்ற காரணத்தால் அவர்கள் வசியத்திலிருந்து அவர்கள் விதிவிலக்கு பெறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், லா வசியத் லி வாரிஸ் என்று சொன்னார்கள், வாரிசுகளுக்கு வசியத் இல்லை என்று சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையான சகோதரர்களே, இந்த சட்டத்தை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதிலே நாம் பார்க்க வேண்டிய இன்னும் சில சட்டங்கள், இந்த வசியத் என்பது மரண சாசனம் என்பது அது மார்க்கம் விரும்பக்கூடிய அது முஸ்தஹப்பான ஒரு விருப்பமான காரியமாக அது இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சொத்து செல்வங்களில் அவருடைய வாரிசுகள் எல்லாம் என்னது, அவர்கள் செல்வந்தர்களாக செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். அந்த நிலையிலே அவர் என்ன செய்கிறார், தனது சொத்திலே மூன்றில் ஒன்றை வசியத்து செய்கிறார் என்று சொன்னால் இது ஒரு சிறந்த விடயமாக இருக்கிறது. அதே போன்று சில பொழுதுகள்ல இந்த வசியத் என்பது கடமையாக மாறிவிடுகிறது. இப்ப நாங்க குர்ஆன்ல பார்த்தோம், மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வசியத்தை அல்லாஹ் கடமையாக்குகிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த வசியத்துடைய கடமை என்ற தன்மையை எடுத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒருவர் என்ன செய்ய மாட்டார், ஒருவர் ஜகாத்தை நிறைவேற்றிருக்க மாட்டார், அவருடைய மரணம் நெருங்கிவிடும், அவருடைய மரணம் நெருங்கிவிட்டது, அவர் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்த கடமை அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், இங்கே கட்டாயமான ஒரு விஷயம், இது ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை, இதை என்ன செய்ய வேண்டும், அவர் அதை அந்த தனது சொந்தங்களுக்கு அதை எத்தி வைக்க வேண்டும். இப்படி எனது சொத்தில் நான் ஜகாத்தை நிறைவேற்றவில்லை, இதை நிறைவேற்றுங்களேன், இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. அதே போன்று சில நேரம் அவருக்கு ஹஜ் கடமையாக இருந்து அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருந்திருப்பார், அவர் வசியத்து செய்யலாம் வசியத்து செய்யாமல் இருக்கலாம், அந்த ஹஜ்ஜை அவருக்காக நிறைவேற்றலாம், அவருக்காக அதை நிறைவேற்றுவதற்குரிய அந்த அவருடைய சொத்திலிருந்து அது பெறப்பட்டு அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்றுதான் அவர் ஏதாவது கஃபாராக்கள் நிறைவேற்ற வேண்டிய பரிகாரங்கள் இருக்கும், அந்த பரிகாரங்கள் இதை கட்டாயம் அவர் என்ன செய்ய வேண்டும், குறிப்பிட வேண்டும், சொல்ல வேண்டும், நான் இவ்வாறு இவ்வாறு கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது, நான் ஜகாத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது, எனது ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது, இதெல்லாம் எத்தி வைக்கணும். அதே போன்று நேர்ச்சை நதுருடைய விஷயங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும், கட்டாயம் அவர் அதை எத்தி வைக்க வேண்டும். அவருக்கு மரணம் எப்போதும் சம்பவிக்கலாம், நிகழலாம், எனவே இது வாஜிப் என்ற பகுதிக்குள் இவைகள் எல்லாம் வரும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, கடன் என்ற பகுதி, கடன் அவர் யாரிடமாவது என்ன செய்திருப்பார், கடன் வாங்கியிருப்பார், கடனை பெற்றிருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் மா கான அலைஹி தைன் என்று சொன்னார்கள். ஒரு மூமினுடைய அந்த உயிர் இருக்கிறதே, அந்த ஆன்மா இருக்கிறதே, அது கடனோடு தொங்க விடப்பட்டிருக்கிறது, அது நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் அஹ்மதிலே பார்க்கலாம், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற செய்தி. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப கடனுடைய விஷயங்கள், இது பிறருடைய உரிமைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எனவே அந்த கடனை என்ன செய்ய வேண்டும், நான் இவ்வாறு இவ்வாறு இவர்களுக்கெல்லாம் அந்த கடன் நான் கொடுக்க வேண்டும். நீங்கள் வசியத்து சம்பந்தமாக இந்த வாரிசுகளுடைய இந்த சொத்துகள் சம்பந்தமாக குர்ஆன் சொல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது மிம்பாதி வசியத்தின் தூசூன பிஹா அவுதைன் என்று சொல்கிறான். அதாவது அந்த சொத்துகள் பிரிவது இருக்கிறதே, அந்த வாரிசுகளுக்கு அந்த சொத்துகள் வந்து சேருவது இருக்கிறதே, அதை அல்லாஹ் சொல்லும் போது ரெண்டு விஷயங்களை சொல்கிறான். அது வசியத்துக்கும் கடனுக்கும் பிறகுதான், வசியத்துக்கும் கடனுக்கும் பிறகு என்று அல்லாஹு தஆலா பல இடங்களில் இதை நினைவுபடுத்துகிறான். ஏன் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க, இப்ப சொத்து அவர் மரணிச்சிட்டாரா, தாயோ தந்தையோ மரணித்து விட்டார்கள், என்ன செஞ்சிருவாங்க, எல்லோரும் அதை மறந்துடுவாங்க. எதை மறப்பாங்க, அவர் கொடுக்க வேண்டிய கடன், அவர் கொடுக்க வேண்டிய ஜகாத்து, அவருக்கு அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையா, அல்லது அவருக்கு கஃபாராக்கள் பரிகாரங்கள் இருக்கிறதா, இவையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, மறந்து எதில் அவசரம் காட்டுவாங்கடா, அந்த சொத்தை பங்கு வைப்பதில் அவசரம் காட்டுவார்கள், அந்த சொத்தை பங்கு வைப்பதில் தான் அவங்க அவசரம் காட்டுவாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான் என்றால், இந்த சொத்துகளை அந்த வாரிசுகள் அதை பங்கு வைப்பதற்கு முன்னால் எதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டும், அவர் செய்த வசியத்து கவனிக்கப்பட வேண்டும், அவர் வசியத்து செய்திருக்கிறாரா, அதே போன்று அவர் ஏதாவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறதா, இவைகளுக்கு பிறகுதான் அந்த சொத்துகள் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயங்களில் நாம் உயிரோடு இருக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும், நாம் உயிரோடு இருக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். சில பொழுதுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, அவர் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டு செல்வார், ஆனா பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய பேர்ல ஒரு ரூபாயை கூட சதகா செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். அவங்க எப்படி கோடிக்கணக்கான சொத்தை விட்டு செல்வாரு, ஆனா பிள்ளைகள் எதுக்கு முன்வர மாட்டாங்க? தனது தந்தையுடைய தாயுடைய பேர்ல அந்த சொத்திலிருந்து ஒரு ரூபாயை கூட சதகா செய்வதற்கு முன்வராதவர்களும் இருக்கிறார்கள். அப்ப நாம் உயிரோடு இருக்கும் போதே என்ன செய்ய வேண்டும்? நாம் உயிரோடு இருக்கும் போதே நாம் வசியத்து செய்து விடுவோம் என்றால், சொத்துகள் தாராளமாக இருக்கிறது என்றால், அதில் இந்த அளவு, அதாவது மூன்றில் ஒன்றோ நான்கில் ஒன்றோ ஐந்தில் ஒன்றோ அவர் அதை வசியத்து செய்வார் என்றால், அது அவருடைய கபருக்கு வந்து சேரப்போகிறது. அவருடைய மறுமை வாழ்க்கைக்குரியது. அவருடைய மறுமை வாழ்வை அது செழிப்பாக்கி வைக்கும். அவருடைய மன்னரை வாழ்வை அது செழிப்பாக்கி வைக்கும். அதற்குரியதான் அது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் கடன் என்ற பகுதி. இந்த கடன் என்ற பகுதி இருக்கிறதே, நாம் உயிரோடு இருக்கும் போது இந்த வாங்கிய கடன்கள் விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்து விட்டோம் என்று சொன்னால், நமது மரணத்துக்கு பிறகு அதை நிறைவேற்றுவார்கள் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நமது மரணத்துக்கு பிறகு அதை உரிய முறையில் நிறைவேற்றுவாங்க என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? இன்று நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். உயிரோடு இருக்கும் போதே மறக்கிறாங்க, மரணித்த பிறகு கேட்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதி, இந்த கடன் என்ற பகுதி இருக்கிறதே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்? இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷஹீதுக்கு கூட இது மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாக பாவமாக இது இருக்கிறது. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, இது இந்த பகுதிகளை எல்லாம் இந்த வசியத் என்ற அதில் நாம் அதில் குறிப்பிட வேண்டும். அவைகளை நாம் குறித்து வைக்க வேண்டும். அதை நாம் சொல்லி வைக்க வேண்டும். நமது மௌத், மரணம் எப்போது இந்நிலையில் நமக்கு எப்படி சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்று நமது சமுதாயத்தில் சில சடங்குகள், நமது சமுதாயத்தில் சில சம்பிரதாயங்கள், அந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கடா, இந்த சொத்துக்கள் போய் சேர வேண்டியவர்களுக்கு சேர விடாமல் தடுக்கிறார்கள். சில பொழுதுகள் நீங்க பார்க்கலாம், தனி குடித்தனமாக இருத்தல், அது என்ன செய்து அவங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கிறது இல்லை. அதாவது பிள்ளைகள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் வகுத்து விட்டான். பிள்ளைகளுக்குரிய பங்கு இவ்வளவு, அது அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அல்லாஹ் விதத்திலே எவராலும் தடுக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் ஒன்றை விதித்து விட்டான் என்றால், ரப்புல் ஆலமீன் ஒன்றை நிர்ணயித்து விட்டான் என்றால், அவன் ஒன்றை கடமையாக்கி விட்டான் என்றால், அதை யாராலும் தடுக்க முடியாது. அதிகாரம் இல்லை, அதற்கு அதிகாரம் பெற மாட்டார்கள். ஆனா இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, சில சில அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்யப்படுது, இந்த சொத்துக்கள் விஷயத்தில் அநியாயம் நடக்குது. சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், தனி குடித்தனம், இதன் காரணத்தால் என்னது சொத்துகள் அவர்களுக்கு இல்லை. அதே போன்று தாயை அவர் சரியாக கவனிக்கல, அல்ல தந்தை அவர் சரியாக கவனிக்கல, அதனால் அவருக்கு சொத்து இல்லை. இது எப்படி சொல்றது? தாயை அவர் கவனிக்கல் என்று சொன்னா அதுக்கு அவருக்கு குற்றம் இருக்குது, அல்லாஹ் அவரை தண்டிப்பான். தந்தையை கவனிக்கவில்லையா, அது குற்றம், அதற்கு தண்டனை இருக்கு, அல்லாஹ் அவரை தண்டிப்பான், அது குற்றத்துக்குரிய ஒரு செயல். ஆனால் இதெல்லாம் எது தடுக்காது? சொத்துக்கள் அவங்க மரணிச்சுட்டாங்கடா, அல்லாஹ் சொல்றானா இல்ல, ரிஜாலி நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன் என்று சொல்லி, அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துல பங்கு இருக்குது என்று அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் அல்லாஹ் விதித்தது. இவங்க என்ன செய்யறாங்க? இவர் என்ன செய்யல, தனது தாயை கவனிக்கவில்லை, தனது தந்தையை கவனிக்கல, இதனால் இவருக்கு சொத்துல பங்கு இல்லை என்று என்ன செய்யறாங்க, இதை காரணம் காட்டி தடுக்கக்கூடிய நிலைகள். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சொத்தை பெருக்குவதில் இவருக்கு தான் கூடுதலான பங்கு இருக்குது, இப்படியான காரணங்களை எல்லாம் வைத்து சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், சில பிள்ளைகளுக்கு என்ன செய்து அந்த உரிய முறையில அந்த பங்கீடு போய் சேருவதில்லை. இது என் அருமை சகோதரர்களே, இதெல்லாம் என்னது? அநியாயமான விஷயம். அல்லாஹ் விதித்தான் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த விதித்தது, அதில் யாருக்கும் அதிலே கூட்டவோ குறைக்கோ அதிகாரம் இல்லை. அதை உரிய முறையில் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அங்கு யாருக்கும் அநியாயம், ஒரு அணுவளவும் அநீதி இழைக்கப்படக்கூடாது. இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு செய்தி வருகிறது. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை இம்ராமின் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் தனது மௌத்துடைய அந்த மரண வேளையில், மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தனது ஆறு அடிமைகளையும் அவர் உரிமையிட்டு விடுகிறார். தன்னிடமிருந்த ஆறு அடிமைகளையும் என்ன செய்கிறாரு, அந்த மரண வேளையிலே உரிமையிட்டு விடுகிறார். அதன் பிறகு அவருடைய பிள்ளைகள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எமது தந்தை இப்படி செய்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, அந்த 6 அடிமைகளை மீட்டெடுத்து அதில் என்ன செய்தாங்க, 4 இவர்களிடம் ஒப்படைத்து 2 உரிமையிட்டார்கள், 3-1 என்ற அடிப்படையில் என்ற செய்தியை நாம் முஸ்லீமிலே பார்க்கிறோம். அகமதில் இடம்பெறுகின்ற செய்தியில பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், நமக்கு இது தெரிந்திருந்தால் நாம் அவருக்கு தொழுகை கூட நடத்தி இருக்க மாட்டோம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில், கடைசி சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறது, அவர்களுக்கு பாதி பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நன்றாக திட்டமிட்டு என்ன செய்யறது, இப்படி செயல்படுறது. பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்க வேண்டும், அவங்களுக்கு சொத்துகள் போய் சேரக்கூடாது என்ற இப்படியான காரணங்களை பின்னணியாக வைத்து என்ன செய்யறது, அதை வந்து தாராளமாக பிறருக்கு கொடுத்து விடுவது என்பது மார்க்கம் அனுமதித்த ஒன்றல்ல. அதாவது வசியத் என்று சொல்லும் போது அதை மார்க்கம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், அதாவது 3-1, 3-1, 4-1, 5-1 இப்படித்தான் போகலாமே தவிர 3-2, 1/2 இப்படி வரையலர். அது மார்க்கம் அதை அங்கீகரிக்காது, அதை பாத்தில் என்று அந்த வசியத்தை மார்க்கம் சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது வாரிசுகளுக்கு வசியத் இல்லை, வாரிசுகளுக்கு அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் சொத்துகள் எப்படி போய் சேர வேண்டும் என்று. எனவே அந்த வாரிசுகளுக்கும் என்னது, வசியத் இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த சட்ட இந்த விஷயத்தில் இன்று நீங்க நமது சமுதாயத்தில் மிகவும் கவலை என்ன என்று சொன்னா, சொத்தை வந்து யாரோ, அதாவது முழுமையாக அனுபவிக்கக்கூடியவங்க 1-2 பேரா தான் இருப்பாங்க. அதில் பெற்றோர்களுக்கு போய் சேர வேண்டியது சேராது, மனைவிக்கு போய் சேர வேண்டியது சேராது. இன்று நமது சமுதாயத்தில் எடுத்தீங்கன்னா வரதட்சணை, இந்த கொடுமையின் காரணத்தால சொத்தை முழுமையாக என்ன செஞ்சாங்க, சொத்தை எடுக்கும் போதே ஒரு பிள்ளையோட பேர் எழுதிடுறாங்க, இது மூத்த பிள்ளைக்கு, இது இரண்டாவது பிள்ளைக்கு, இப்படி எழுதுறது. அதாவது இந்த சொத்துகள், இதை அல்லாஹ் இப்படித்தான் இதை பங்கிட சொல்லி இருக்கிறான், இதில் நீதி என்பது பேணப்பட வேண்டும், இந்த பகுதி எல்லாம் கவனிக்கிறது இல்லை. என்ன செய்யறது, அந்த மொத்த சொத்தையும் என்ன செய்யறது, ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளைகள் இப்படி அனுபவிக்க, அல்லது பெண் பிள்ளைகள் மாத்திரம் அனுபவிக்கிறது. இந்த மாதிரியான நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் சமுதாயத்தில். அப்ப இந்த பகுதி என்பது என்னது, அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக இலங்கை போன்ற நாடுகள், இந்தியாவில் நான் நினைக்கிறேன், அதாவது முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனியார் சட்டங்கள்ல வாரிசுரிமை என்ற பகுதி இருக்கிறது. இலங்கையில் நீங்க எடுத்து இந்தியாவிலும் அந்த சட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே. சொத்துக்களை முஸ்லீம்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களோட சட்டத்துக்கு ஏற்ப என்ன செய்யலாம், பிரித்துக் கொள்ளலாம். என் அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், நாம் சிறுபான்மையாக வாழக்கூடிய அந்த நாட்டில் நமக்கு இந்த சட்டம் இது நமக்கு இருக்குது, நமக்கு மார்க்கம் என்ன வழிகாட்டலை தந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், அதை நமக்கு பிரித்துக் கொள்ளலாம். ஆனால் அது நடக்குதா என்று, இப்படி பெறப்பட்ட இந்த கிடைத்த உரிமைகளே செயல்படுத்த அமைக்கிறோம். நமக்கு கிடைத்த உரிமைகளே என்ன செய்யறது, அதை செயல்படுத்துறது இல்லை, கிடைக்காத பத்தி பேசிக்கொண்டிருக்கிறது. எது நமக்கு, அது கிடைக்கல இது கிடைக்கல பேசிக்கொண்டிருக்கிறோம். கிடைத்த எத்தனையோ விடயங்கள், அவைகள் என்ன செய்யறது இல்ல, நடைமுறைப்படுத்துறது இல்ல, அதை செயல்படுத்துறது இல்ல. அப்ப இந்த நிலையை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா மறுமையில கேட்பானா இல்லையா, நீ வாழ்ந்த நாட்டில் உனக்கு இந்த சட்டத்தை நான் சொன்ன பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி இருந்தும் நீ ஏன் இதை நடைமுறைப்படுத்த, நல்லா கேட்பானா இல்லையா, இதுக்கு நாங்க பதில் சொல்ல வேணுமா இல்லையா. எனவே நறுமையான சகோதரர், நாம் இதை சிந்திக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக இதை கேட்பான். அல்லாஹ் விதித்த வரம்பு, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வரம்புகளை எவர்கள் மீறுவார்களோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் போட்ட வரம்புகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று கவலை வேதனை என்னென்று சொன்னா, இந்த பகுதி மிகவும் ஒரு அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு பகுதியாக எடுத்து பார்க்கலாம். சில பொழுதுகள் ஆச்சரியமாக இருக்கும். சொத்துகள் எடுத்து பாருங்க, ஒருவர் வந்து என்ன செய்ய, ஒரு தந்தை மரணிச்சிடுவாரு, மரணித்த உடனே என்ன செய்வாங்க, அந்த சொத்தெல்லாம் மூத்த சகோதரர்கிட்ட இருக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய பிள்ளைகள் மூத்த பிள்ளை இருக்குதா இல்லையா, அவரிடத்துல அந்த சொத்துகள் இருக்கும். அவர் என்ன செய்வாரு, அவர் திருமணம் முடித்து அந்த என்ன செய்வார், அவர் திருமணம் முடித்த பிறகு அந்த சொத்துக்கள் என்ன செய்யணும், சரியா, அந்த அவருடைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வந்து சேர வேண்டும். அது இல்ல, அவர் அவருடைய பிள்ளைகளை மட்டும் கவனிச்சு கொள்வார். அவர் திருமணம் முடித்த பிறகு என்ன செய்யறாரு, அவருக்கு பிள்ளைகள் வருமா பிறக்குமா இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகள் அவர் கவனித்துக் கொள்வாரே தவிர அவருடைய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வந்து சேர வேண்டிய பகுதி இருக்கும், அதெல்லாம் அவர் என்ன செய்யறதில்ல, கண்டுகொள்வதில்லை. இப்படி நீங்க எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கலாம். அதே போன்ற அனாதைகள் விஷயத்துல நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்கலாம். அதே போன்று சில பொழுதுகள் என்னது, சில கோபதாபங்கள். இந்த கோபதாபங்களை பயன்படுத்தி என்ன செய்யறது, சொத்துக்களுடைய அந்த பங்குகள் அவருக்கு அவர்களுக்கு தடுக்கக்கூடிய நிலைகளை, இதுக்கு செய்யப்படுகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா மறுமையில் என்ன செய்வான், அனைத்து உரிமைகளையும் மீட்டுக் கொடுக்கக்கூடியவன். மறுமையுடைய நாள், நாம் ஒவ்வொருவரும் ரப்பின் முன்னால் நிறுத்தப்படுகின்ற நாள். அந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லா ஒவ்வொரு உரிமையும் அல்லாஹ் மீட்டுக் கொடுப்பான். அணு அளவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் மீட்டுக் கொடுக்கத்தான் போகிறான். அப்ப யாரும் தப்ப முடியாது. அப்ப நாங்க இந்த அற்ப உலகத்தில் என்ன செய்யறோம், நாங்க நமது சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு நாம் அநியாயம் செய்வோம் என்றால், அவர்களுக்கு சேர வேண்டியது போய் சேர விடாமல் நாம் தடுப்போம் என்றால், மறுமையில் நிச்சயமாக கொடுத்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களா இல்லையா, யாரை முஃப்லிஸ் என்று திவாலாக போனவன் வங்களோத்துக்காரன் யார் என்று தெரியுமா என்று கேட்டாங்களா இல்லையா? அதாவது நிறைய தொழுகை நோன்பு மற்ற வணக்கங்களோடு தான் வருவான். ஆனால் நடக்கும், பிறருக்கு செய்த அநியாயங்களின் காரணத்தால் பிறருடைய பாவ சுமைகளை எல்லாம் சுமந்து இவனுடைய நன்மைகளை எல்லாம் பிறருக்கு கொடுத்து இவன் நரகத்திலே தள்ளப்படுவான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த பகுதியில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இவ்வளவு இருக்கிறதா, அதை நாம் இப்படி இப்படி எல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்கிறதா, அதை நாம் இப்ப என்ன செய்ய வேண்டும், அவைகளை நாம் வகுத்து வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது மிக எளிதாக இருக்கும். என்றால் நமது மௌத் மரணம் எப்போது எந்த நிலையில் வரும் என்று தெரியாது. மரண நேரத்தில் நமது மரணத்துக்கு பிறகு அது உரிய முறையில் செய்ய மாட்டாங்க, அவைகளை கையாள மாட்டார்கள். சில பொழுதுகளை நீங்க பார்க்கலாம், நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள், ஒற்றுமையாக இருந்த அண்ணன் தம்பிகள் உறவுகள் எதனால பிளவுபட்டாங்க, சரியாக அந்த பெற்றோர்கள் அதை உரிய முறையில் அதை பிரித்து கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. அதை செய்யல, அவங்க மரணிச்சுட்டாங்க, அதுக்கு பிறகு கத்தி குத்து வருகிறது, வெட்டு குத்து வருகிறது, ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்கிறார்கள். என்ன இந்த சொத்துக்களை பிரிப்பதில் வரக்கூடிய பிரச்சனை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நாம் இந்த கடமைகளை செய்தால் நமது பொறுப்பு நீங்குமா இல்லையா? முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது என்ன, நாம் இதை உரிய முறையிலே இதை நாம் பதிவு செய்து விட்டோம் என்றால் முதலாவது நமக்கு என்ன, நான் எனது இந்த பொறுப்பை விட்டு நீங்கிவிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் எனது பொறுப்பை விட்டு நான் நீங்கிவிட்டேன். அடுத்து என்ன, அந்த உறவினர்கள் அண்ணன் தம்பிகள் அந்த குடும்பம் அதுல பிளவு பிரச்சனை வராது. ஏன், தெளிவாக இவைகள் வகுத்து கொடுக்கப்பட்டு விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது பெற்றோர்களுக்கு துவா செய்ய வேண்டிய எத்தனையோ பிள்ளைகள் லானத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்களை சபித்துக் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன, சொத்து உரிய முறையில் வந்து சேரல, சொத்து என்ன செய்யல, உரிய முறையில வந்து சேரல. சேராத காரணத்தால அந்த பெற்றோர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டிய பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் சபித்துக் கொண்டு லானத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலை நமக்கு வேண்டுமா, இந்த அவல நிலை நமக்கு உருவாக வேண்டுமா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே மார்க்கம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த வழிகாட்டல்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக பேணக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறந்த சதகாவை பற்றி ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து கேட்டபோது சொன்னார்கள், அதாவது நீங்கள் ஆரோக்கியமாக நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நல்ல செல்வ நிலையில் பொருளாதாரத்தின் மீது உங்களுக்கு ஆசை உள்ள அந்த நிலையிலே வறுமையை நீங்கள் அஞ்சிய நிலையில் இருக்கும் போது நீங்கள் சதக்கா செய்வதுதான் மிகச்சிறந்த சதக்கா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அதே நேரத்தில் அவருடைய உயிர் தொண்டை குழி அடைந்து விட்டது, உயிர் பிரிய போகுது, அந்த நேரத்தில் இன்னாருக்கு இவ்வளவு கொடு இன்னாருக்கு இவ்வளவு கொடு, இப்படி சொல்வதை விட எது மிகச்சிறந்த சதக்கா என்று சொன்னா, ஆரோக்கியத்தோடு நீங்க இருக்கும் போது செய்வதென்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியிலே பதிவாக இருக்கிறது. இதுக்கு நன்மை இல்லைன்னு இல்லை, அந்த நேரத்தில் அப்படி கொடுத்தாலும் நன்மை இருக்குது. ஆனா சிறந்தது எது என்று சொன்னால், அவர் உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல திடகாத்திரமான நிலையில இருக்கும் போது செய்யக்கூடியது. அடுத்ததாக வசியத்தை செய்யாமல், சில பொழுதுகள் நீங்க எடுத்தீங்கன்னா பெற்றோர்கள் வசியத்தை செய்யாமல் மரணிச்சிட்டாங்க, சதக்கா செய்யலாமா? இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள்ல முஸ்லீம்ல ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கின்ற செய்தி, அன்ன ரஜுலன் காலலின் நபி ஸல்லல்லாஹு, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ் இன்ன அபி மாத், என் தந்தை மரணித்து விட்டார், வத்தரக்க மாலன், அவர் என்ன செய்யறாரு, அவர் செல்வத்தை விட்டு சென்றிருக்கிறார். அவர் என்ன செய்யல, வசியத்தை செய்யல, அவர் என்ன செய்யல, வசியத்தை செய்யவில்லை. அப்ப நான் சதக்கா செய்யலாமா, அவருக்காக சதக்கா செய்யலாமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள், நீங்க சதக்கா செய்யலாம், இந்த அனுமதியும் இருக்கிறது. இது ஒரு செய்தி. அதே போன்று இன்னொரு செய்தியை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தி, யா ரசூலல்லாஹ் எனது தந்தையுடைய அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் அவங்க எதையோ பேசுவதற்கு அவங்க முயற்சி செய்தார்கள், எதையோ அவர்கள் அவர்கள் பேசுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவங்க அப்படி பேசியிருந்தாங்கடா சதக்கா செய்யுமாறு தான் சொல்லியிருப்பாங்க, யாரும் சொல்லுது அதைத்தான் சொல்லியிருப்பாங்க, நான் அவங்களுக்காக சதக்கா செய்யலாமான்னு கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆம் நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்ற செய்தியை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். எனவே இப்படியும் என்ன செய்யலாம், செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் வசியத் என்று வரும்போது அதனுடைய சட்ட திட்டங்கள், அது தொடர்பான விஷயங்கள், அதே போன்று இந்த சொத்துக்கள் பிரியக்கூடிய விஷயத்திலே மார்க்க நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டல்கள், இவற்றையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், பேண வேண்டும். நாம் சுய கோபதாவங்கள், விருப்பு வெறுப்புகள், இதை வைத்து பாராபட்சம் காட்டக்கூடாது. அல்லாஹ் நிச்சயமாக மறுமையில் நம்மை விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசியத்துடைய விஷயத்திலே நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போன்று இதுவருடைய இறுதி முடிவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும், மோசமாக அமைந்துவிடக்கூடாது. அது மாத்திரம் அல்லாமல் நாம் இந்த வசியத்தினுடைய முன்மாதிரிகளை நபிமார்களிடமே பார்க்கிறோம். நீங்க குர்ஆன்ல எடுத்து பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த வசியத்தை, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் செய்த வசியத்தை எல்லாம் அல்லாஹ் நினைவு கூறுகிறான். அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த வசியத்தை சொல்லும் போது அல்லாஹ் அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை தெரிவு செய்திருக்கிறான், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க கூடாது. இப்படியெல்லாம் வசியத்து செய்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செய்ததாக குர்ஆன் சொல்கிறது. இது நபிமார்களுடைய சுன்னா வழிமுறை. அப்ப நாங்க வெறுமனே என்னது, உலகியல் ரீதியாக மாத்திரம் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக கூட அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எமது மரணத்துக்கு பிறகு அவர்கள் வழிகட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் வசியத்து அமைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் இன்று பிதுஅத்துகள் நிறைய, மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நிறைந்து பரவி கிடக்கின்ற காரணத்தால் நமது மௌத்துக்கு பிறகு, நமது மரணத்துக்கு பிறகு, நமது மரண சடங்குகளிலோ, அந்த மௌத்துடைய அந்த இறுதி விடயங்களிலோ, அந்த இறுதி கடமைகளிலோ, அல்லது கபர் அந்த அடக்கப்படுகின்ற விஷயங்கள், இதில் எதிலும் பிதுஅத்துகள் வந்துவிடக்கூடாது. இதையும் நாம் வசியத்து செய்ய வேண்டும். பிதுஅத்துகள் எதுவும் வந்துவிடக்கூடாது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தலைப்பு போடும்போது எப்படி போடுகிறார்கள், அதாவது ஒப்பாரி வைக்கக்கூடியவர்கள், ஒப்பாரி வைப்பதன் மூலம் அந்த மையத்துக்கு, மௌத்துக்கு, அந்த அந்த ஜனாசாவுக்கு வேதனை என்ற ஹதீஸை அவர்கள் போடுகின்ற போது அதில் என்ன போடுகிறார்கள் தலைப்பு என்று சொன்னால், இவர்கள் வசியத்து செய்தார்களோ ஒப்பாரி வைக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் இதிலிருந்து நீங்கி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் எதுவும் நமது அந்த இறுதி அந்த மரண கடமைகள், இறுதி கடமைகள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதையும் நாம் அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசியத்துடைய விஷயத்தில் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலை முழுமையாக பின்பற்றுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.